எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய மகத்துவம் உள்ள நாமத்துக்கு நாங்கள் மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே, ஆவியாய் எங்கள் மத்தியிலே உலாவுகிற தெய்வமே, தேவகுமாரனே, உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆவியானவரே, எங்களுக்கு போதியுங்கப்பா, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைபடுங்க. எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும், உம் சித்தம் செய்யப்படட்டும். நாமம் எங்கள் மத்தியில் பரிசுத்தப்படுத்த மட்டும் அண்டாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தாபுக்கார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
இதுவரை நாம் பேசியார்
தாவீது வேளையிலே தேவனுடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம்.
We once about God is begin.
என்னுடைய கூட தேவையான திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு எழுதுகிற நற்செய்தி நூல் 28 அதிகாரம்
அதிகாரத்திலே
16 இருந்து 20 வரைக்கும் நாம் வாசி கேட்போம். 28 அதிகாரம் 16 வசனத்திலே இருந்து 20 வசனம் வரை நாம் வாசி கேட்போம்.
மத்தேயு எவங்கேலியம் கபிட்டல் 28 von Vers 16 bis 20 bis zum Ende werden wir einmal durchlesen.
11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென்.
சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்தின்படி சொன்ன கடைசி வார்த்தைகளை இங்கே நாம் வாசிய கேட்கிறோம்.
மத்தேயு எவங்கேலியம் haben wir jetzt gerade gelesen, die letzten Worte Jesu Christi.
உயிர்த்தெழுந்த இயேசு, after the resurrection, உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்ன கடைசி வார்த்தைகளை நாம் வாசிய கேட்டோம்.
So, wir haben gerade gehört, die letzten Worte Jesu Christi nach seiner Auferstehung, die er an seine Jünger gerichtet hatte.
அவ்வப்போது அவர்களுக்கு தரிசனமானாரே ஒழிய உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர்களோடு இருக்கையில் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக.
So, warum sage ich oder warum liegt die Betonung darauf nach der Auferstehung? In diesen 3,5 Jahren Dienst von Jesus Christus können wir lesen, dass Jesus durchgehend mit seinen Jüngern anwesend war. Er war immer da und hat seine Jünger belehrt. Aber nach seiner Auferstehung war es nicht mehr so. Es war so, dass Jesus von Zeit zu Zeit sich denen offenbart hatte und bestimmte Worte gerichtet hat. Deswegen betone ich nach der Auferstehung.
Jesus Christus, உயிர்த்தெழுந்த பிற்பாடு, தன்னுடைய 11 சீடர்களையும் அழைத்து ஒலிவ மலையில் நின்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர் மேகங்களின் வழியாய் வானத்துக்கு ஏறெடுக்கப்பட்டார்னு சொல்லி வாசிக்கிறோம் வேதத்தில்.
So we lesen in der Bibel, dass Jesus mit seinen Jüngern auf dem Olivenberg, also auf dem Olivenberg stand und vor ihren Augen wurde er entrückt, er wurde emporgehoben in den Himmel.
Jesus Christus மேகங்களின் வழியாக அவர் வானத்துக்கு எழுந்தருளி போகும் பொழுது அவருடைய சீடர்கள் அப்படியே நின்று போகும் தங்களுடைய கண்கள் காணும் வரைக்கும் அவர் பார்த்துட்டே நிற்கிறார்கள். கீழே நின்று இயேசு மேகங்களின் வழியாக எழுந்தருளி போகிறதை அவர்கள் பார்த்து கொண்டே நிற்கிறார்கள்.
Jesus machte seinen Abflug, er ging in den Himmel und sag ich mal, bis die Wolken ihn bedeckten, was haben die Jünger getan? Die gucken, die haben die ganze Zeit auf ihn gestarrt und geguckt, als wären sie einfach erstarrt.
சொன்ன வார்த்தை என்னவென்றால், கலிலேயாகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாய்ந்து பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பாக இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் மறுபடியும் திரும்பி வருவார் என்று சொன்னார்.
Und plötzlich erschienen Engel und sagten, hey, ihr Galiläer, ihr Jünger Jesus, warum starrt ihr die ganze Zeit den Himmel an? Der Jesus, den ihr jetzt gerade emporsteigen sehen habt, er wird genauso wieder kommen, sagte der Engel. Ich möchte dazwischen noch einen Punkt
geben. செய்தி நேரத்தில் உங்களோட மொபைல்களை பயன்படுத்தாதீங்க. டோன்ட் யூஸ் இட். அப்படி நீங்கள் செய்வீங்களாக இருந்தால் நீங்கள் தேவனையும் அவருடைய வசனத்தையும் அசட்ட பண்ணுறீங்கன்னு அர்த்தமாக. ஒருவேளை நீங்கள் தெரியாமல் அப்படி செய்யுங்களோ தெரியாது, பட் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கத்திரிக்கு முன்பாக தயவுசெய்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற நாம், தேவனை ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை கேட்குற நாம், தயவுசெய்து உங்கள் மொபைல்களில் ஓபடி வையுங்க. அவைகளை பாவிக்க வேண்டாம், பார்க்க வேண்டாம், பயன்படுத்த வேண்டாம்.
Ich möchte natürlich nochmal euch alle nochmal darum bitten, lasst bitte eure Smartphones aus oder andere Gerätschaften, denn gibt Gott die Ehre während der Predigt, hört dem Wort Gottes zu und seid nicht abgelenkt durch die ganzen, sag ich mal, Nachrichten, die ihr bekommt oder mit eurem Handy.
So, எப்படி இயேசுவானவர் எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் திரும்பி வருவார் என்றார்.
So der Engel sagte, so wie Jesus gerade emporgestiegen ist, wird er genauso wieder zurückkommen.
So, இயேசு எங்கே இருந்து எழுந்தருளி போனார்? ஒளிவ மலையில் இருந்து இயேசு கிறிஸ்து வானத்துக்கு எழுந்தருளி போனார் மேகங்களின் வழியாக என்று பார்க்கிறார்.
So von wo ist je von hier von wo hat Jesus den Flug nach oben gemacht? Vom Olivenberg können wir lesen, ja?
So எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் திரும்பி வருவார் என்று தூதர்கள் சொன்னார்கள்.
So wie er nach oben enthoben worden ist, genauso wird er wieder zurückkommen.
அதில் அர்த்தம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஒளிவ மலையில் இருந்து எழுந்தருளி போனார், அதே போல திரும்ப இயேசு இந்த பூமிக்கு அந்த ஒளிவு மலையில தான் வந்து நிற்பார் என்று வேதம் சொல்கிறது.
So vom Olivenberg aus macht Jesus wurde Jesus enthoben und genau auf diesem Olivenberg wird Jesus auch wieder zurückkommen.
So இயேசு ஒளிவு மலையில திரும்பி இந்த பூமியில வந்து நிற்கும் பொழுது அந்த ஒளிவு மலை இரண்டாக பிளக்கும் என்று சொல்லப்படுகிறது.
So die Bibel sagt uns, wenn Jesus wieder zurückkommt und seine Füße auf diesen Olivenberg treten, dann wird dieser Berg entzweit.
இந்த காரியங்கள் அந்திகிறிஸ்து காலத்திலே நடக்க வேண்டியதாக இருக்கிறது.
Das wird alles passieren in der Zeit des Antichrist.
இன்றைக்கு இருக்கிற அதிநவீனமான ஆயுதங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு வரும் பொழுது அவருக்கு விரோதமாக பயன்படுத்தப்படும், பாவிக்கப்படும் என்கிற ஒரு ஆச்சரியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Ich möchte euch sagen, dass die ganzen wissenschaftlichen fortschrittlichen Waffen, die ihr heute in dieser Welt kennt, die werden eines Tages gegen Jesus gerichtet werden.
இன்றைய வர்த்தமானங்களை நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு இந்த பூமியை ஒரு யுத்தமேகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்கக்கூடிய.
Wenn wir heute in den ganzen Social Media so Nachrichten lesen, können wir erkennen, dass eine Wolke des Krieges gerade umhüllt diese Erde.
எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்கிற ஒரு நிலைமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்.
Wir sind in einer Situation, dass jederzeit kann alles passieren. Wir wissen nicht, was passieren kann, aber es kann passieren.
Oh, இன்றைக்கு இருக்கிற அதிநவீன ஆயுதங்களும் அல்லது இனிமேல் கண்டுபிடிக்க போகிற ஆயுதங்களும் கூட நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு விரோதமாக பயன்படுத்தப்படும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு
சொல்கிறேன். Diese hochwissenschaftlichen Waffen, die ihr heute in dieser Welt kennt oder was man auch kreieren mag, die werden eines Tages gegen Jesus gerichtet werden.
So எப்படியோ எப்படி இயேசுவானவர் எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வந்து ஒளிவு மலையிலே பாதங்கள் தங்கும் என்று வேதம்
சொல்கிறது. So wie Jesus vom Olivenberg hochgehoben worden ist, genauso wird er wieder auf diesen Olivenberg wieder zurückkehren.
இதை குறித்து நாம் சகரியா புத்தகத்திலே வாசிக்கிறோம்.
Das können wir in dem Propheten
மலை இரண்டாக பிளக்க தேவ ஜனங்களாக இஸ்ரவேலர்கள் அதன் வழியாக ஓடி ஒரு கூட்டம் தப்பிக்கொள்ளும் என்று சொல்லியும் வேதத்தில்
பார்க்கிறோம். The Volk Gottes, die werden Zuflucht dazwischen finden.
எப்படியோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு வரத்தான் போகிறார்.
Egal wie es ist, Jesus wird auf jeden Fall wieder zurückkommen.
இன்றைய நவ நாகரிக உலகத்துக்கு கர்த்தருடைய திருச்சபை அளிக்கிற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையாகும்.
So die heutige Botschaft, die ich an alle Gemeinden richte, ist, Jesus Christus wird zurückkommen.
நம்பிக்கையேற்று போய்கொண்டிருக்க இந்த உலகத்துக்கு, பொருளாதாரத்தினாலே சீரழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்கு ஆண்டவருடைய சபை அளிக்கிற மிக முக்கியமான நற்செய்தி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையாகும்.
So an diese hoffnungslosen Nation, die keine Hoffnung mehr hat auf Zukunft, dieser Nation möchte ich heute sagen, hey, Jesus Christus wird zurückkommen.
இன்றைய வர்த்தமானங்களை பார்ப்பீங்கள் என்று சொன்னால், இன்றைய பொருளாதாரங்கள் எல்லாம் கொரோனாக்கு பிற்பாடு யுத்தத்துக்கு பிற்பாடு பொருளாதாரங்கள் எல்லாம் சீரழிந்து போயிருக்கிறது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Wenn ihr diesen Medien verfolgen könnt, dann könnt ihr erkennen, nach diesem Corona-Pandemie und dann folgte dieser Krieg und nachdem könnt ihr erkennen, dass wirklich ein ökonomischer Fall kam.
Ja, அரசியல் பேசவில்லை, ஆண்டவருடைய வசனத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை பேசி நீங்கள் உணர வேண்டும் என்று சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் சீரழிந்து கொண்டிருக்கிற இந்த பொருளாதாரத்தை Antichrist vandu adai saripaduvan endra satyathai naan ungalukku solla varumbare.
Ich möchte nicht über Politik reden, aber ich möchte euch sagen, dass dieser wirtschaftliche Fall, dieser Down, den wir heute haben, dieser wird eines Tages der Antichrist kommen und ihn wieder aufrichten.
Aber maha buddhimanaga irupar.
Weil er wird ein sehr kluger sein.
Nandraga pesakoodiyavanaga irupar.
Er ist ein sehr redegewandter Mensch.
Siranda gnanamullavanaga irupar.
Er wird ein Grund mit viel Weisheit bestückt sein.
Ulagathile irukkira ella desangalaiyum orunginaindu or aatchikile kondu varakoodiya or sakthi ullavanaga irupar.
So er wird Macht haben, alle Nationen zu vereinen und in einem Kreis, in einer Weltorganisation zu bündeln.
ஏனென்றால் அந்திகிறிஸ்துவின் காலத்திலே one world, one passport, one currency. உலகத்தில் எல்லாம் ஒரே உலகம், ஒரே தேசம், பாஸ்போர்ட் இல்லாமல் ஒரே கரன்சி, ஒரே நாணயம் இந்த உலகத்தில் இருக்கும் என்கிற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள
வேண்டும். So ihr solltet erkennen, wenn Antichrist kommt, er wird versuchen alles in eine Einheit zu bringen. Er wird eine Währung bringen, er wird einen Pass bringen. In allen Formen wird er versuchen in seiner Kontrolle zu bringen.
எது எப்படி இருந்தாலும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறபடி எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வசனத்தை சுத்தி தான் இந்த உலகமே சுழண்டு கொண்டிருக்கிறது. சத்தியத்துபடி நான் உங்களுக்கு சொல்ல
வரேன். Wie schon mal bereits zuvor gesagt habe, ist alles was auf dieser Welt passiert, es passiert nach den Worten Gottes. Es geht alles um die Bibel.
Ich sehe dich போறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை தொட்டுவிட்டு போக விரும்புகிறேன்.
So ich möchte eine Sache erwähnen, bevor ich zum Predigt hier übergehe.
அது என்னவென்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தானியேல் கண்ட ஒரு சிலை.
So ihr kennt alle diese Vision von Daniel, diese große riesen Statue, die ihr gesehen habt.
அந்த சிலை இன்னும் எழும்ப வேண்டிய ஒரு சாம்ராஜ்யம் இருந்து கொண்டே இருக்கிறது.
Es gibt noch ein einziges Reich, was noch nicht aufgestanden ist auf dieser Vision.
சிலையின் கால்கள் இரும்பென்று வேதம் சொல்கிறது.
So die Bibel sagt, die Füße waren Eisen.
So கடைசியாக இந்த உலகத்தை ஆண்ட சாம்ராஜ்யம் வந்து ரோம சாம்ராஜ்யமாகும்.
So das letzte Reich, das man kennt, ist war das römische Reich.
இந்த சாம்ராஜ்யம் தான் உலகத்தை அதிக காலம் ஆண்ட சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யமாகும்.
Das römische Reich währte sehr lang.
அந்த கால்களோடு அந்த சிலை இப்போது இன்று வரைக்கும் இருக்கு. ஆனால் அடுத்து எழும்ப வேண்டிய சாம்ராஜ்யம் பாதங்களும் விரல்களும் ஆகும்.
So das nächste was noch kommen muss sind die Füße und die Zehen.
தன்ற விளையக்கொழுக சிலையிலே இன்னும் பாதங்களும் விரல்களும் ஆகிய சாம்ராஜ்யம் உலகத்தில் இதுவரை இன்னும் எழும்பவில்லை.
Also auf dieser Statue hörte es mit den Beinen, also mit dem Unterteil, also mit den Waden auf, aber was noch fehlt, sind die Füße und die Zehen. Das ist das letzte Reich, was noch kommen muss.
கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை சொல்றேன், கேளுங்க, இன்னும் ஒரு சாம்ராஜ்யம் இந்த உலகத்தில் எழும்பித்தான் ஆக வேண்டும்.
Ich sage euch als ein Mann Gottes, als Bediensteter Gottes, es wird noch ein Reich aufstehen auf dieser Erde.
அப்படி இல்லாவிட்டால் ஆண்டவருடைய வசனம் சத்தியம் பிழைச்சு போகும்.
Wenn nicht, dann ist das Wort Gottes falsch.
So ஐந்தாவது சாம்ராஜ்யம் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுதுதான் கைகளால் பெருக்கப்படாத ஒரு கல் புரண்டு வந்து தலையிலே அல்ல அது பாதங்களிலே மோத அந்த சிலை முழுவதும் விழுந்து உடைந்து இருந்த இடம் இல்லாமல் தெரிந்து போயிட்டேன்னு சொல்லி நாம
வாசிக்கிறோம். Daniel Buch, also während das fünfte Reich noch gerade am Herrschen war, kam ein großer Stein, der nicht von Hand gemacht war, der kam dieser Stein und fiel nicht auf den Kopf, sondern er fiel geradewegs direkt auf die Füße, auf das fünfte Reich.
ஆகவே இன்னும் ஒரு சாம்ராஜ்யம் உலகத்தை ஆள வேண்டிய இன்னும் ஒரு சாம்ராஜ்யம் இந்த உலகத்தில் எழும்ப வேண்டும்.
Daher noch ein letztes Reich muss aufstehen auf dieser Erde.
அந்த சாம்ராஜ்யம் உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இயேசுவோட வருகை இருக்கும் என்று சிலையிலே Daniel kannte Selele namba paarkka kudidaga padikka kudidaga irukirathu.
So nach dieser Vision von Daniel, die er hatte, können wir erkennen, dass während dieses Reich am Herrschen ist, wird auch die Rückkehr von Jesus kommen.
இதுக்குள்ள இன்னும் ஒரு காரியம் என்னவென்றால் தீக்கதரிசியாகிய தானியேலுக்கு உலகத்தின் கடைசி வரை பார்க்கக்கூடிய தீக்க தரிசன கண்கள் இருந்திருக்கிறது, தீக்க தரிசன பார்வை இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் உலகத்தின் முடிவு வரை ஆண்டவர் இயேசுவோட இரண்டாம் வருகை வரைக்கும் பார்க்கக்கூடிய தரிசனம் மிக்க அந்த அந்த தீக்க தரிசிக்கு கர்த்தருடைய சபை திருச்சபையானது அவருக்கும் மறைபொருளாகவே இருந்திருக்கிறது.
Erstaunlich an dieser Geschichte ist, Daniel war ein großer Prophet. Er hatte sogar diesen prophetischen Blick gehabt, bis zum zweiten Rückkehr von Jesus, von Gott zu sehen, bis dieser Stein auf diese Füße fiel. Aber was ihm doch jedoch verborgen war, ist diese Entrückung der Gemeinde, die dazwischen passiert. Aber wie auch immer, ich möchte euch ganz klipp und klar sagen, die Rückkehr von Gott ist wirklich ziemlich nah.
Jesus is coming soon, return to the ஆண்டவர் இயேசு சீக்கிரமாக இந்த பூமிக்கு வர இருக்கிறார்.
So Jesus is gerade dabei schnell auf die Erde zu kommen.
ஆனா ஒரு காரியம் என்னவென்றால், நான் சொன்னது போல ஒலிவமலையிலே அவருடைய கால்கள் வந்து நிற்கும் என்று சொன்னேன், அது வந்து அவருடைய பகிரங்க வருகையை குறிக்கிறதாக இருக்கு.
Ich habe euch ja gesagt, seine Füße, wenn er zurückkommt, wird er auf dem Olivenberg treten. Das ist aber seine zweite Rückkehr, diese offensichtliche, offenbare Rückkehr, wo alle ihn sehen werden.
தேவ ஜனமே ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், ஆண்டவர் இயேசுவோட பகிரங்க வருகைக்கு அடையாளங்கள் காணப்படும்.
So, ihr müsst eines wissen, für seine zweite Rückkehr wird es bestimmte Zeichen geben.
இயேசு கிறிஸ்துவோட பகிரங்க வருகைக்கு முதல் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க பல அடையாளங்கள் காணப்படும் என்று சத்தியப்படி உங்களுக்கு சொல்கிறேன்.
Sag ich nach der Wahrheit, bevor Jesus zurückkommt, bevor die zweite Rückkehr kommt, werden bestimmte Zeichen zu sehen sein.
ஆனா ரகசிய வருகை என்று சொல்லப்பட்ட rapture, அதற்கு எந்த விதமான அடையாளங்களும் காணப்படவே மாட்டாது.
Aber diese geheime Entrückung der Gemeinde, dafür gibt es keine bestimmte Zeichen, die vorher erscheinen.
இனி சம்பவிக்க போறது என்ன? சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்.
So was passiert als nächstes? Die Gemeinde wird entrückt.
திருடன் வருகிற விதமாக நான் வருவேன் என்று சொல்றாரு.
Jesus sagt, ich komme wie ein Dieb.
ஆகவே எதற்காக இயேசு வரப்போகிறாரு? சபை எடுத்துக்கொள்ள வரப்போகிறாரு.
Warum kommt er wie ein Dieb? Er kommt um die Gemeinde zu entrücken.
So, இனி நடக்க போறது என்ன? சத்தியத்தின்படி நான் கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறேன், இனி நடக்க போறது சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்.
Nach der Wahrheit sage ich, was passiert als nächstes? Die geheime Entrückung der Gemeinde.
So, சபை என்று சொல்லப்படும் பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், ஆனால் அதிலும் ஒரு காரியம் என்னவென்றால், ஆயத்தமாக இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் ஆண்டவர் இயேசுவோட வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள்.
Da gibt es bestimmte Voraussetzungen, und zwar nur diejenigen in der Gemeinde werden entrückt werden, die bereit sind, die wach sind.
உங்களுக்கு சபையில போதிக்கப்படுகிற போதனைகள், போதிக்கிற எங்களுக்கு சேர்த்துதான் சபையில போதிக்கப்படுகிற போதனைகள், நாம் வாழுவதற்கு ஆண்டவர் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு போதிக்கப்படுகிற போதனைகள், இந்த போதனைகள், இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வராவிட்டால் அதனால நம்முடைய வாழ்வில என்ன நன்மை ஏற்படுத்தும்? தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டால் அந்த வார்த்தையினால என்ன நன்மை நமக்கு இருக்கிறது? ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபையானது ஆண்டவர் இயேசுவோட வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது.
So die Gemeinde muss bereit sein, das Wort Gottes, was hier vom Altar aus gepredigt wird, dieses Wort Gottes, das wird euch gepredigt, damit ihr euch ändert, damit euer Leben sich ändert, damit ihr bereit seid. Aber wenn das Wort Gottes in eurem Leben keine Veränderung bringt, welchen Nutzen habt ihr davon? Dann werdet ihr zurückgelassen.
சொன்னவைகளை திரும்ப சொன்னதுக்காக பொறுத்து கொள்ளுங்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 25 அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் 10 கன்னிகளை உவமைகளை சொன்னதை நீங்க அறிவீங்க.
Ihr kennt ja alle das Gleichnis, die Jesus sagte von den 10 Jungfrauen.
இந்த 10 பேர் சபையில தான் இருந்திருக்காங்க.
So diese 10 waren in der Gemeinde.
According to my understanding of the Bible, இந்த 10 பேரும் சபையில தான் இருந்திருக்காங்க.
Nach meinem Verständnis waren alle 10 in der Gemeinde.
ஏன்னா மனவாளன் வருவார் என்கிற நம்பிக்கை இருந்திருக்கிறது.
Weil sie hatten alle diese Hoffnung, dass der Bräutigam zurückkommt.
உலகத்துல இருக்கிறவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லையே.
In der Welt haben die nicht diese Hoffnung.
பட் உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அந்த hope இருக்கிறது.
Aber die in der Gemeinde, die haben diese Hoffnung.
அந்த 10 பேர் சபையில தான் இருந்திருக்காங்க.
So die 10 waren in der Gemeinde.
ஆனால் என்ன நடந்திருக்கிறது? வரும் பொழுது 5 பேர் கைவிடப்பட்டார்கள்.
Aber was passiert, der 5 wurden zurückgelassen.
அது கைவிடப்பட்டவங்களை குறித்து இயேசு என்ன சொல்ற? புத்தி இல்லாதவங்கன்னு சொல்லுகிறார்.
Was sagt Jesus über die 5 zurückgelassen, die unverständlich?
அவர் சபையில புத்தி இல்லாதவங்களாக இருக்கலாமோ?
So kannst du unverständlich in der Gemeinde.
படித்திருக்கலாம், பட்டம் பெற்றிருக்கலாம், பலதையும் அறிந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் இயேசுவோட வருகைக்கு நான் ஆயத்தப்படாமல் இருந்தால் என்னை போல ஒரு புத்தி இல்லாதவன் வேறு ஒருத்தனும் தேவனுக்கு முன்பாக இருக்க முடியாது என்கிற உண்மையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
Du magst vielleicht gebildet sein, du magst vielleicht Geld haben oder alles auf dieser Welt besitzen, aber wenn du nicht bereit bist, und bei der Rückkehr von Jesus, bei der geheimen Entrückung und du zurückgelassen bist, dann bist du ein Unverständiger. So die Gemeinde muss sich bereit machen für die Rückkehr Jesu. So lasst uns das Wort Gottes in uns eine Veränderung bringen. Wir dürfen nicht zum Gottesdienst kommen und wieder zurückgehen, ohne dass was passiert ist. Deswegen sagt die Bibel, behütet, also hüte deine Füße, wenn du zum
Gottesdienst aufgehst.
Denn wenn wir zum Haus Gottes gehen, Gott achtet darauf, mit welchen Gedanken ich da hier gehe und mit welcher Intention, warum gehe ich dahin? Das ist damit gemeint, dieses Wort, behüte deine Füße, wenn du zum Haus Gottes gehst. Das heißt, stell dein Herz so darauf ein, dass du eine Veränderung mitnehmen kannst. Manchmal geben wir viel Zeit für unser Äußeres, damit unser Äußeres schön aussieht, aber wir sollten lernen, unser Inneres schön zu schmücken, ja, unser Inneres. Das ist Gott wichtiger als das Äußere. Gott sagt, ich schaue nicht auf wie Menschen auf das Äußere, sondern ich schaue auf euer Herz, so wie euer Herz ist. So wie jeder einzelne von uns, jede individuelle Person hier muss sich bereit machen für die Rückkehr
Jesu.
Für seine Rückkehr muss jede einzelne Person hier sich bereit machen. Und das Fundamentale dafür ist das Wort Gottes. Damit bereiten wir uns.
Jetzt
gehen wir zum Wort Gottes.
In der 28. அதிகாரத்திலே அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் நான்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார்.
So in dem Matthäus Kapitel 28 gibt Jesus am Ende vier Gebote an seine Jünger.
இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம்.
Jesus hat 12 Leute als seine Jünger berufen und gab ihnen Gebote.
அப்போஸ்தல் சொன்னா அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாகும்.
Und er gab ihnen den Namen Apostel und Apostel bedeutet Gesandter.
So இங்க ஒலிவமலையில இருக்கும் பொழுது ஒருதம் பிசாயி தான் 11 பேர் தான் அங்க ஒலிவமலையில நின்றிருக்கிறார்கள். நாம் அதை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இந்த வேத நான் வாசித்த வேத பகுதியிலே அது தெரிகிறது.
So actually in dieser Situation, wo die auf dem Olivenberg stehen, da sind 11 Leute da, weil der eine sich selber umgebracht hatte, der Judas. Jetzt sind also nur 11 Leute da.
எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 3.5 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து அற்புத அடையாளங்களோடும் ஆவியாட வல்லமையோடும் ஆண்டவர் இயேசு ஊழியம் செஞ்சு கடைசியாக ஆண்டவர் நம்பி விட்டு போ தன்னுடைய பொறுப்புகளையும் கட்டளைகளையும் நம்பி ஒப்பு கொடுத்து போனது இந்த 11 பேரத்தை.
Das ist wirklich erstaunlich für mich, darüber nachzudenken. 3,5 Jahre hat Jesus Dienste gemacht und am Ende all seine, sag ich mal, seine Gebote, sein Vertrauen, seine die Aufgabe, die kommen soll, hat er einfach nur diesen 11 Leuten vertraut. Einfach nur diesen 11 Jüngern.
இந்த 11 பேரை பார்த்து தான் சொன்னாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரம் பரிசுத்தாவி நாபத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுவைகள் அவைகள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ
Und zu diesen 11 hat Jesus gesagt, geht hinaus und tauft alle Menschen im Namen des Vaters, des Sohnes und des Heiligen Geistes, macht sie zu Jüngern und lehrt sie alles halten, was ich euch geboten habe.
Und
sagt er so, ich werde bis zum Ende des Zeitalters mit euch sein.
1000 பேர் நம்மோடு இல்லாவிட்டால் தான் என்ன? ஆண்டவர் இயேசு நம்மோடு இருந்தால் அதுபோது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்.
Egal seit dem Herrn, ob 1000 Leute mit uns sind oder nicht mit uns sind, unser Herr Gott ist immer mit uns.
நான்கு கட்டளைகளை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு அப்போஸ்தலருக்கு சீஷர்களுக்கு கொடுத்தார்.
So vier Gebote gab Jesus an seine Jünger.
அதுல முதலாவது காரியம் என்னவென்றால் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீஷராக்குங்க சொன்னார்.
Und das erste dabei war, geht nun hin und macht alle Nationen zu Jüngern.
சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்குங்கள்.
Jünger sagte er, macht andere zu Jüngern.
Und der Gavadigal, யாரை பார்த்து இயேசு சொன்னாரு, சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்குங்க.
So after darauf Jesus sagt zu seinen Jüngern, so geht hinaus, also geht hin und macht alle anderen zu Jüngern.
அப்படின்ற ஒரு காரியம் புரியுது, என்ன தெரியுமோ, ஒரு சீடனால தான் இன்னொரு சீடனை உருவாக்க முடியும்.
Und da erkennen wir eine Sache, und zwar nur ein Jünger kann einen weiteren Jünger.
ஆண்டவர் இயேசுவுக்கு உண்மையான அடுத்த காரியம், நான் ஆண்டவர் இயேசுவுக்கு உண்மையான சீடனாக இருப்பேனாக இருந்தால் நான் அடித்து சொல்லுவேன், இன்னும் ஒரு சீடனையாவது நான் உருவாக்கித்தான் ஆவேன்.
Ich sage euch, wenn ich ein treuer Jünger von Jesus Christus bin, dann werde ich einen weiteren Jünger für Jesus entstehen lassen.
So சீடர்களுடைய வாழ்விலே, அப்போஸ்தலர்களுடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் ஆண்டவர் இயேசு கொடுத்த கட்டளையை தலைமேலே சுமந்தார்கள் சொல்லி நாம பார்க்கிறோம்.
Wir können lesen, dass die Jünger von Jesus wirklich die Gebote von Jesus die mit sich getragen haben.
இந்த 12 பேர்ல இருந்ததானே இன்னைக்கு இந்த அகில உலகமும் ஆண்டவர் இயேசுடைய நற்செய்தி பரவி இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் என்பதை யோசித்து பாருங்க. அல்லேலூயா.
Denk mal darüber nach, von diesen 11 Jüngern ist heute diese ganze Welt zum Christentum gekommen. Ja, es gibt so viele Jünger auf diesem Planeten. Allein, also es ist gestartet nur mit diesen 11 Personen.
மேற்குலகத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு, ஐரோப்பாவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நற்செய்தியை கொண்டு வந்தாரு. பட் கிழக்கு இந்தியா போன்ற தேசத்துக்கு அப்போஸ்தலனாகிய தோமா மூலமாக ஆண்டவர் நற்செய்தியை அனுப்பினார். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்கு மகிமை
உண்டாட்டு. Damit die Botschaft verkündet wurde und in den östlichen Ländern, so wie Indien vor allem, da sandte Gott Thomas, den Jüngern, und damit diese Menschen errettet wurden.
நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கு என்று சொல்லப்பட்ட அந்த 11 பேரில் ஒருவராகிய தோமா இந்தியா வரைக்கும் போய் அதுவும் கடைசி கால தன் ஊழியத்தை, அதாவது தென்னிந்தியாவில் இருந்து அவர் நிறைவேற்றி அங்கே ரத்த சாட்சியாக மறித்தான்னு சொல்லி நாம பார்க்கிறோம்.
So einer dieser Jünger von Jesus war Thomas, der nach Indien gereist ist und bis zum Schluss auch dort verstorben ist als Blutzeuge für Jesus.
அவர் கடைசியாக ஒரு குகையில் இருந்து குள குகையிலே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
In seinen letzten Tagen hat er in einer Höhle gebetet, der Thomas.
பின்னால ஒருத்தன் ஒரு பெரிய ஈட்டியோடு வந்து அவர் முதுகில் குத்தி, அந்த ஈட்டி பின்னால குத்தி முன்னால புறப்பட்டது என்று அவருடைய சிஸ்டர்ல வாசிக்க
கொடுத்தார். Thomas auf den Knien ging und betete in einer Höhle, kam einer von hinten mit einem riesen Speer und erstach ihn, so dass dieser Speer wirklich seinen Körper durchbohrte.
விக்கிரகங்களை கும்பிட்டு வீணானவைகளுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு மெய்தெய்வத்தை அறிவிக்க வந்த மனுஷனுக்கு, ஊழியக்காரனுக்கு அந்த மனிதர்கள் உலகம் கொடுத்த பரிசு ஈட்டியும் மரணமும் ஆகும்.
Der Preis, den die Welt zahlte, diese Menschen, Thomas ging, damit diese Götzenanbeter die Wahrheit erkannten, damit sie zu Jesus geführt werden konnten. Aber die Welt, die Menschen gaben ihm den Preis, den Tod.
In der 11 பேரிலும் யோவானைத் தவிர மற்ற 10 பேரும் இரத்த சாட்சிகள் தான்.
Bis auf Apostel Johannes waren alle anderen Jünger von Jesus als Blutzeugen verstorben.
12வது நபராக அப்போஸ்தலர்களாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மத்தியாவும் ஒரு இரத்த சாட்சி தான்.
Selbst der 12. Jünger, der durch die anderen 11 Aposteln ausgewählt wurde, der Matthias, war auch ein Blutzeuge.
அப்போஸ்தலனாகிய யோவான் மாத்திரம் இயற்கை மரணம் அடைந்திருக்கிறார்.
Nur Apostel Johannes war der einzige, der wirklich einen natürlichen Tod.
அவருடைய ஹிஸ்டரியை பார்த்தால் அப்போஸ்தலனாகிய யோவானையும் நீரோமரன் கொதிக்கிற எண்ணெயிலே, எண்ணெயை பல மடங்கு சூடாக்கி கொதித்து கொண்டிருக்கிற எண்ணெய்க்குள்ளே அப்போஸ்தலனாகிய யோவானை உயிரோடு பிடித்து போட்டிருக்காங்க உள்ளே.
So in der Geschichte kann man lesen, der Kaiser Nero, er hat Folgendes mit Johannes gemacht, und zwar in einer brodelnden Ölwanne, das sehr heiß war, hat er den Apostel Johannes reingetan.
அவருக்கு ஒன்றும் நடக்காததை கண்டதுனால கோபமடைந்த அந்த மன்னன், அதுக்கு பிற்பாடுதான் அவரை பத்மு என்கின்ற தீவுக்கு, அதாவது அந்த பத்மு என்கின்ற தீவிலே எந்த ஒரு ஜன சஞ்சாரமும் இல்லாத, மனிதர்கள் வாழ முடியாத ஒரு இடம் என்று கருதப்பட்டபடியால், ஒரு மனித நடமாட்டம் இல்லாத தனியே ஒரு மனுஷனாக ஆண்டவர் இயேசுடைய நாமத்து நிமித்தம் அந்த தீவுக்கு, பத்மு என்கின்ற தீவுக்கு அனுப்பப்பட்டாரு அப்போஸ்தலனாகிய யோவான்.
Und als dieser Nero verärgert sah, dass Johannes nichts passiert war, hat er ihn verbannt auf der Insel Patmos. Diese Insel war total isoliert, dort konnte man nicht anständig leben, und Einsamkeit war einfach da, und man hat Johannes dann auf dieser Insel verbannt, der soll da einsam sterben.
அந்த இடத்துல வச்சுதான், அந்த ஜனசஞ்சாரமே இல்லாத இடத்துல வச்சுதான் பத்மு என்கின்ற தீவில் நாம் வாசிக்கிற வேதத்தின் கடைசி தீக்க தரிசன புஸ்தகமாகிய வெளிப்படுத்துகிற விசேஷத்தை அந்த பத்மு என்கின்ற தீவில் வைத்துதான் ஆண்டவர் இயேசு அவருக்கு கொடுத்தான்னு சொல்லி நாம பார்க்கிறோம்.
Und wir können lesen und auf dieser Insel Patmos, wo Johannes verbannt worden war, dieser Insel hat er die letzte Offenbarung von Gott gekriegt. Und zwar das letzte Buch, das wir aus der Bibel kennen, die Offenbarung.
In der Padmu enginda thivile andavar Yesu apostlana Yovanukku kaatchi kodutha bodhu avarala adai enna solradhu understand pannave mudiyilla yenendral மூன்று ஆண்டுகள் மாமிசத்திலே பார்த்த இயேசுவை இப்பொழுது மகிமையிலே பார்க்கிறார். அவருடைய தலை வெண் பஞ்சை போல இருந்ததாம், அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்ததாம், அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போன்ற இருந்ததாம், அவருடைய சத்தம் பெருவள்ளத்து இறைச்சல் போல இருந்ததாம், நிலையங்கி தரித்தவராய் மார்பலே பொக்கச்சை கட்டினவராக இருந்தாராம். அது மாத்திரமில்ல, அவருடைய பாதங்கள் உலக்களத்திலே காய்ச்சப்பட்ட வெண்கலத்தை போல இருந்ததாம். ஆகவே அங்கு சொல்லப்படுறது மகிமையிலே ஆண்டவர் மகிமையின் தரிசனத்திலே அவனுக்கு காண்பிக்கப்பட்ட போது யோவானால் அந்த காட்சியை பார்க்க முடியாமல் தொக்கப்பட்டு அவருடைய பாதத்திலே கீழே சாஸ்தாங்கமாக விழுந்தான் சொல்லி நாம பார்க்கிறோம்.
We can lesen Johannes, als er diese Vision sah, als er diese Offenbarung von Gott Jesus bekommen hatte, er fiel auf den Boden wie ein Toter, denn dieser Jesus, den er bislang kannte, 3,5 Jahre Dienste gemacht, diesen Jesus, der in Fleisch und Blut war, der war nicht mehr der gleiche, denn Jesus hatte sich ihm in einer Herrlichkeit offenbart, die war einfach jenseits aller Kenntnisse, die er hatte. Und Johannes konnte das einfach nicht mehr ertragen, sein Körper, sein Geist, seine Seele. Es war einfach zu viel für ihn, dass er einfach wie tot auf dem Boden zu Jesus, zu seinen Füßen fiel.
சீக்கிரமாக செய்திகளை போ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு சொன்னார், முதலாவது செய்தியை பார்த்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் சீஷராக்குங்கள் சொல்லி.
So Jesus sagte zu seinen Jüngern, geht hinaus und macht andere zu Jüngern.
So வேதத்தில் நாம பார்க்கிறோம் ஒரு சீஷன் எப்படி இருக்க வேண்டும்னு சொல்லி வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது சொல்லி நேரம் நமக்கு மூன்று காரியங்கள், முக்கியமான மூன்று காரியங்களை பார்த்து நாம ஜெபித்து முடிக்க போறோம்.
So wir wollen uns anschauen, was sagt die Bibel über einen Jüngern, was sollte ein Jünger mit sich bringen? Wir wollen uns 3 Punkte anschauen und dann gehen wir zum Gebet.
So நன்றாக கவனியுங்கள், இயேசு அப்போஸ்தலருக்கு கொடுத்த கட்டளை என்னவென்றால் சீஷராக்குங்கன்னு சொன்னாரு. நீங்க அப்போஸ் நடவடிக்கை வேத பிரியர்களாகிய உங்களுக்கு நான் சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. வேதத்தை விரும்பி படிக்கிறோம், நீ கொஞ்சம் அப்போஸ் நடவடிக்கை நீங்க வாசித்து பார்ப்பீங்களாக இருந்தால் 1-2 இடங்களில மாத்திரம்தான் விசுவாசிகளின் பேர் கொடுக்கப்படும், மற்ற இடங்களில் எல்லாம் சீடர்கள் என்ற பேர்ல தான் அழைக்கப்படுறதை நீங்க பார்த்தால் படித்தால்
ஆச்சரியப்படுவீங்க. Ein paar Punkte, die ich jetzt noch nennen möchte, ist für diejenigen, die wirklich die Bibel gerne lesen und auch ein bisschen analysieren und studieren. Ihr könnt in Apostelgeschichte lesen, dass nur an 2 Stellen wirklich das Wort Gläubige verwendet wurde oder verwendet wird. An anderen Stellen wird das Wort Jünger oder ja, Jünger oder Jüngerin verwendet.
இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற செய்தி என்னவென்றால் நாம் அவருக்கு மெய்யான உண்மையான சீடர்களாக இருக்க வேண்டும், சீஷர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். ஸ்தோத்திரம்.
Jesus möchte, dass wir wirklich treue Jünger sind.
Right. இப்ப ஒரு சீடர் எப்படி இருக்கணும் என்று 3 முக்கியமான காரியங்களை நேரத்துக்கு பார்க்க போறோம். நம்பர் 1, முதலாவது யோவான் 8:31 பாருங்கள், அங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் சீடனை குறித்து என்ன சொல்றாரு பாருங்கள். யோவான் 8:31 நாம் வாசிக்க கேட்போம்.
Komm zu mir zum Johannes Evangelium Kapitel 8 Vers 31. Kapitel 8 Vers 31.
இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய்
இருப்பீர்கள்.
நோக்கி நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய்
இருப்பீர்கள். என்ன கவனிங்க, என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால், பிளீஸ் லிசன் டு மீ, பிளீஸ் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே நீங்கள் எனக்கு சீடராக இருப்பீர்கள். ஆகவே மெய்யாக ஆண்டவர் இயேசுவுக்கு நீங்களே நானும் சீடர்களாக இருக்கும்னு பார்த்தால் முதலாவது காரியம் என்னவென்றால் நாம் தேவனுடைய வசனத்திலே, உபதேசத்திலே, சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அந்த நிலைத்திருக்க வேண்டும்ன்றதுக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா, இதை நாம நடைமுறையா சிந்திக்கத்தான் புரியும். சில நேரங்களிலே சில சத்தியங்களை நாம பிடிச்சுக்கொள்ளும், சில நேரங்களிலே சில சத்தியங்களை விட்டுரும் அல்லது மறந்துடும். பட் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு, என் உபதேசத்தில் நிலைத்திருந்தார், நிலைத்திருந்தார். அப்படியான சத்தியத்திலே தேவோட வசனத்திலே நாம் தொடர்ச்சியாக நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் நம்மிடத்துல எக்ஸ்பெக்ட் பண்றாரு.
In Acts 31 können wir lesen, wenn ihr in meinem Wort bleibt, so seid ihr wahrhaftig meine Jünger und ihr werdet die Wahrheit erkennen. Was können wir machen? Das heißt, wenn wir Jesus treue Jünger sein wollen, Nummer 1, Gott erwartet von uns, Jesus erwartet von uns, dass wir in seinem Wort bleiben. Man kann das auch anders interpretieren, und zwar beständig sein. Was bedeutet das? Manchmal hören wir Botschaften, die wollen wir nicht gerne annehmen. Manchmal vergessen wir Botschaften. Manchmal gibt es Lieblingsbotschaften. Aber Jesus will, dass wir alles annehmen, und zwar sein Wort, und darin beständig bleiben. Das heißt, permanent durchgehen, in seinem Wort bleiben, nicht einmal, nicht zweimal und dann loslassen, sondern permanent durchgehend, beständig bleiben in seinem Wort. Dann sind wir treue Jünger Jesu Christi.
1. Korinther 11. அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தோம் ஆனால் நியாயம் தீர்க்கப்படும். நன்றாக கவனிங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோம் ஆனால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அப்படியானால் நம்மை நாம் நிதானிக்க வேண்டியது அவசியமாகும். அப்படி தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க, அப்படி இப்ப என்னை நான் சரியாக நிதானித்து அறியாவிட்டால் கர்த்தருடைய வசனத்தின்படி நியாய தீர்ப்புக்கு ஏதுவாகிறதுக்கு இடம் இருக்கு. இதை சொல்லவே எனக்கு பயமா இருக்குது, ஆனால் சத்தியத்தை பேச வேண்டியது இந்த கடமையாக இருக்குது. கடவுள் அருமையான தேவட பிள்ளைகளே, நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், மற்றவர்களை நிதானிக்கிறது நாம நிறுத்துவோம். பிளீஸ் ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். நம்மை நாம நிதானிப்போம். நம்முடைய வாழ்க்கை என்ன, நம்முடைய வளர்ச்சி என்ன, இந்த அளவுக்கு நாம ஆண்டவருடைய வசனத்தில் வளர்ந்திருக்கிறோம், தேறி இருக்கிறோம். நம்மை நாம நிதானிப்போம். ஒட்டுமொத்தமான சபையை நிதானிக்கிறதுக்கு அது போதமா இருக்கிறார்கள், அதை பார்த்துக்கொள்வது அது அவங்களுடைய கடமை, அதை பார்க்கட்டும். ஆனால் நான் சபையில் இருக்க தேவட பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய ஆத்மாவை தயவு செய்து காத்துவேன். கர்த்தர் சமூகத்திலிருந்து நான் என்கிற சொல்லுகிற இந்த வார்த்தைகளை தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. நம்மை நாம் நிதானிப்போம். நிதானிக்காத படியால தான் நம்முடைய வாழ்வில் இருக்கிற தவறுகளை நாம் உணர முடியாமல்
இருக்கிறது. Prüft euch selber und erkennt eure Fehler und ändert euch. Das heißt, wir müssen lernen, uns selber zu prüfen, damit wir nicht ins Gericht kommen, damit Gott uns nicht verurteilt. Das heißt, lasst uns aufhören, andere Menschen zu prüfen, ob die falsch tun oder richtig tun, ob die gut sind oder schlecht sind, sondern wir müssen damit aufhören und erstmal anfangen, an unsere eigene Nase zu packen und uns selbst zu prüfen, was in meinem Leben falsch läuft, was in meinem Leben noch an Korrektur bedarf, und lasst uns es ändern. Das heißt, prüft euch selber. Ein Jünger von Jesus Christus, er prüft sich selbst und ändert es.
ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்திலே கூட அவருடைய உபதேசத்தை விரும்பாமல் அவரை விட்டு போடுவர்கள் ஏராளம் உண்டு. அவர் கட்டத்தில் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்டாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களா?
Es gab eine Stelle, wo Jesus gepredigt hatte, und viele Menschen, die haben Jesus verlassen. Ja, tatsächlich, während Jesus gepredigt hatte, die haben Jesus einfach verlassen und haben gesagt, nee, das wollen wir nicht, diese Botschaft, diese Predigt von Jesus, die ist zu hart, die geht nicht. Und dann fragte Jesus auch seine Jünger, wollt ihr auch mich verlassen, so wie diese Menschen? Weil diese Botschaft gefiel den Menschen nicht von Jesus, und deswegen sind die gegangen.
இயேசுவை பிடிச்சிருந்தது, ஆனா இயேசுவோட உபதேசத்தை பிடிக்கல. நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று சொல்லியும், ஒருவன் என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணாவிட்டால் அவன் ஜீவனை காண மாட்டான். இப்படிப்பட்ட உபதேசத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அநேகர் அவரை விட்டு போகிறதுக்கு போனார். அப்படின்ற அர்த்தம் என்னென்னா, இயேசு அற்புதங்களை செய்கிறார், இயேசுல விருப்பம் இருக்குது, ஆனா இயேசு சொன்ன உபதேசத்துல விருப்பம் இல்லை. இந்த கேட்டகரி பீப்புள் இன்றைக்கும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
So das Kuriose an dieser Sache,
இந்தியாவின் தந்தை என்று சொல்லப்படுகிற காந்தியின் நிலைமையும் இது. அவர் பல சொற்பொழிவுகளிலே பலப்பிரசங்கத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு அவரை குறித்த காரியத்தில் படித்து பார்த்தேன். வார்த்தைகளை அவர்கள் தங்கள் அரசியலுக்கு பயன்படுத்தி கொண்டார்கள், ஆனால் வார்த்தையை சொன்னவரை விட்டுவிட்டார்.
Ja, das ganz kurios an dieser Sache, diese Menschen, die hatten Gefallen an Jesus gehabt. Ja, weil Jesus ja Wunder tat, er hat den Menschen geholfen, der hat Brote multipliziert und er hat alles getan, aber davor Jesus sagte, dass er das wahre Manna ist, der vom Himmel gekommen ist und dass niemand Teil hat an ihm, wenn er nicht seinen Leib an seinem Leib Teil hat oder sein Leib isst und an seinem Blut trinkt, das was er geistlich gesagt hatte. Aber diese Botschaften, die waren zu hart. Die wollten einfach Jesus nicht annehmen, so wie auch wir auch aus der Geschichte kennen, so wie Mahatma Gandhi. Dieser Mann war auch einer solcher Kategorie von Menschen, die Jesus gefiel ihm, aber seine Botschaften, ihm zu folgen, das gefiel ihm nicht.
Ida innum belangke solle vonmarndal konja porinju kollunga sila perukku yesuva pidikum ana upadesatha pidikadu sila perukku upadesatha pidikum yesuva pidikadu padi namakku yesuvum vendum avade upadesamum vendum.
Ja, es gibt zwei Kategorien von Menschen, ja, die sagen, ich mag Jesus, aber sein Wort will ich nicht. Dann gibt es die andere Sorte, die sagt, sein Wort ist gut, aber ich mag Jesus nicht. Und, aber wir sind seine Jünger, wir wollen Jesus und sein Wort, denn diese beiden kann man nicht voneinander trennen.
என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்து யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ற கொஞ்சம் யோசிங்க. தயவு செய்து சீடர்களை பார்த்து இதெல்லாம் படிக்கும் பொழுது சிந்திக்கும் பொழுது நாம எங்க நிக்கிறோம் என்ற சில நேரத்தில் என் மனசுல சில கேள்வி வருது. என்ன சொல்ல போன, உங்களுடைய கற்பனைகளை மனுஷர்கள் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாறைகள் ஓடுகிறது என்று 119 சங்கீதத்திலே தேவனுடைய மனுஷன் ஜெபிக்கிறார். மனுஷர்கள் உங்களுடைய கற்பனைகளை காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாறைகள் ஓடு. மற்றவர்கள் தேவனுடைய வசனத்தை கை கொள்ளாமல் இருக்கும் பொழுது இந்த தேவ மனுஷனுக்குள்ளே அதனால ஏற்படுகிற வேதனை, அதனால ஏற்படுகிற உள்ள உளைச்சல், கண்ணீர் வடிகள், இப்படிப்பட்ட ஒரு உள்ளம் நமக்குள்ள இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று யோசிப்பார்.
Psalm 119 können wir lesen, dass David sagt, Herr, mir kommen die Tränen, wenn ich Menschen sehe, die dein Wort missachten, die dein Wort einfach verachten, Herr. Stell dir mal vor, haben du und ich auch so ein Herz, wenn wir Menschen sehen, die nicht in der Lage sind, das Wort Gottes zu halten oder ihn oder Jesus verachten, sein Wort verachten?
So, dambai nam nidanippom satyathin adipadayile vasanathin adipadayile nam enga therandanum maaranum manandirumbanum yenendral nam theranum padinga Luka 6th adhigaram 40th vasanathile aandavar yesu enna solra endu paaru. Luka 6th adhigaram 40th vasanathile aandavar yesu direct aga enna solra endu paaru.
Comes to Luke's Evangelium chapter 6 verse 40.
சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல்
இருக்கிறான். அப்ப நாம என்ன செய்யணும், தேறிக்கொண்டே இருக்கணும். நாம யாராவது சொல்ல முடியுமா நான் தேறிட்டேன்னு சொல்லி, இது அனிபடி கேன் உங்களை பிரச்சனை பண்ற, நான் கூட அப்படி சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கு, போராடுகிறதுக்கு கத்தர் அறிவர். அருமையான தேவட பிள்ளைகளே, தேறின எவனும் தன் குரு யாரு, ஆண்டவர் இயேசு. நமக்கு ஒரே ஒரு குரு அவர் தான். அப்ப நாம தேறி தேறி மாறி 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 யாரை போல, இயேசு போல. அப்ப பிதாவுடைய நோக்கம் என்ன, நம்முடைய வாழ்விலே தன்னுடைய குமார சாயலை பார்க்க விரும்புற. திரும்ப சொல்றேன், பிதாவானவர் என்னுடைய வாழ்விலே உங்களுடைய வாழ்விலே தன்னுடைய குமாரனுடைய சாயலை பார்க்க விரும்புகிறார். இது ரோமர் 8th நம்ம வாசிக்கிறோம்.
Hier Lukas 6, 40 können wir lesen, ein Jünger ist nicht über dem Lehrer, jeder aber, der vollendet ist, wird sein wie sein Lehrer. Wir zielen auf die Vollendung, aber keiner von uns kann sagen, ich bin vollendet. Und jeder, der vollendet ist, der kann sagen, ich bin wie der Meister, so wie Jesus. Aber keiner von uns kann behaupten, dass wir schon vollendet sind, sondern wir sind stetig am Entwickeln. Wir werden stetig wie Jesus. Ja? Wir entwickeln uns. Und Gott, der Vater, er möchte halt in uns einfach das Ebenbild von Jesus sehen. Indem wir uns ständig entwickeln und so sein oder so werden wie Jesus, erkennt Gott, der Vater, in uns das Ebenbild von Jesus.
வளர்ந்தவர்களும் சரி வாலிபிள்ளைகளும் சரி தேவனுடைய வசனத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த வேத வார்த்தைகள், இந்த வேத வசனங்கள், உபதேசங்கள், வேத வசனங்கள் தான் உபதேசம். நான் உங்களை செய்கிறது உபதேச ஊழியமாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள், இந்த சத்தியங்கள், இந்த வசனங்கள் தான் நம்மை மாற்றுகிறது, நம்மை ஆண்டோட வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறது. அப்ப இயேசு என்ன சொல்றாரு, என்னுடைய உபதேசத்திலே நிலைத்திரு. உன்னுடைய வாழ்விலே சூழ்நிலைகள், என்னுடைய வாழ்விலே சூழ்நிலைகள் மாறலாம், சம்பவங்கள் மாறலாம், சரித்திரங்கள் மாறலாம், ஆனால் தேவனுடைய வசனம் மாறாது. ஆகவே நாம் எந்த சூழலிலும் தேவனுடைய வசனத்தை உபதேசத்தை கை கொள்ள கடனாளிகளாக இருக்கிறோம். அவர்கள் தான் ஆண்டவருடைய உண்மையான சீடர்கள். ஒருவேளை நான் பெரிய ஏதோ பெரிய ஊழியக்காக போல காட்சியளிக்கிறேன், பட் நான் உங்களுக்கு சொல்றேன் சத்தியத்தின்படி, சத்தியத்திலே நிலைத்திருக்கிற ஒரு மனுஷன் தான் மனுஷிதான் ஆண்டவருக்கு மெய்யான உண்மையான சீடர் என்று சொல்ல
விரும்புகிறேன். Wie alt wir sind, wir müssen Gottes Wort Vorrang geben, wir müssen seinem Wort die Prios geben. In unserem Leben verändern sich viele Dinge, Situationen können sich verändern, das Alter, die Zeit, alles vergeht, alles ändert sich, aber was sich nicht verändert, ist das Wort Gottes. Wir müssen lernen, uns selber zu prüfen und uns in diesem Licht des Wortes zu stellen und uns selber zu verändern.
So. கர்த்தருடைய வசனத்தில் உபதேசத்தில் தயவு செய்து நிலைத்திருங்க.
So seid bitte beständig in dem Wort Gottes.
Spend time please. வேதத்தை அன்னிய புத்தகமா, இதைத்தான் நான் தெடுக தெடுக நெடுக தெடுக இதை சொல்லிட்டு இருக்கேன். கர்த்தருடைய வேதத்தை அன்னிய புத்தகமாக்காத உங்களுக்கு வேதத்தை கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறதுக்கு நேரமில்லைன்னு சொல்லாத அளவுக்கு தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை காத்து. நாளைக்கு கடவுளுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக, நியாயத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது வேதம் வாசிக்கிறது எனக்கு நேரம் இல்லை, ஜபம் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, ஆனா ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, காலம் முழுவதும் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன், கதவு துறைங்கன்னு சொல்ல முடியுமா? உனக்கு பலத்தையும் சுகத்தையும் தந்திருக்கிறாரு, அறிவையும் புத்தியும் தந்திருக்கிறாரு, அது எல்லாவற்றையும் நாம இந்த உலகத்திலேயே செலவழிச்சுட்டு சில நேரத்தில் இவர்களை யோசிக்கும் பொழுது கத்தாமை என்று எண்ணத்தோன்று, எதற்காக வாழ்றேன், என்னத்துக்காக வாழ்றேன், என்னோட வாழ்க்கை நோக்கம் என்ன, அல்லது வாழ்க்கையில் எதற்கு நான் முன்னுரிமை கொடுக்கிறேன், அல்லது எதற்கு நான் முதல், இவைகளை நாம் எத்தனை பேர் யோசிக்கிறோம். உலகத்தை போல சில நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு போய் நாம் உலகத்தில் தான் வாழ்றோம். ஆகவே அந்த ஆவி நம்மளை இலகுவாக பட்டி பிடிக்கிறதுக்கு இடம் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உலகத்தின் ஆவி எங்கள் பிள்ளைகளை பட்டி பிடிக்காதபடி பாதுகாருங்கப்பான்னு சொல்லி தயவு செய்து பேரண்ட்ஸ் ஷுட் பி ப்ரே ஃபார் யுவர் சில்ட்ரன், யூ ஷுட் பி ப்ரொடெக்ட் யுவர் சில்ட்ரன். நாம் வாழுகிற உலகம் பொல்லாத உலகம், பெற்றோராக நாம் கவனமாக இருக்கும், விழிப்புள்ளவளாக இருக்கணும் என்று கர்த்தருடைய நாமத்தை உங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தயவு செய்து தொடு வேதத்தை வாசிங்க, வாசிங்க, தேசிங்க, பிள்ளைகளை பாருங்க, அவங்களுக்கு சொல்லுங்க, பிள்ளைகளே இங்க வாங்கப்பா, நீங்க கூட பிள்ளைகளை உண்மையாக நேசிக்கிறீங்களா இருந்தா அவங்கள் பாதாளத்துக்கு போகாதபடி பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பில், என்ற பொறுப்பில் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும், தயவு செய்து சொல்லுங்க, அம்மா மகனே மகளே கத்தோடு வேதத்தை எடுத்து வாசி, அதில் என்ன சொல்லி இருக்கிறத யோசி, அதன்படி வாழ, கத்திடத்தில் கேளு, கத்தோடு அதை நாம் அப்படி சொல்லிக் கொடுப்பார் கத்தர் மகளுவார். ஸ்தோத்திரம்.
Seid beständig in dem Wort Gottes. Nehmt euch Zeit. Gibt Gott die Zeit, durch sein Wort zu euch zu sprechen. Hütet euch davor, nachher mit Ausreden zu kommen: Gott, ich hatte keine Zeit, ich war so viel beschäftigt auf dieser Welt, ich musste so vieles tun. Dann werdet hier einfach zurückgelassen. Diese Tür wird verschlossen sein und wir müssen uns hüten. Gott hat uns ja Gesundheit gegeben, er hat dir Kraft gegeben, er hat dich bislang behütet, er hat dich gesegnet in diesem Land. Wie kann es sein, dass wir dann mit so einer Ausrede kommen: Gott, ich habe keine Zeit, Jesus, ich habe keine Zeit, mich mit deinem Wort zu befassen. Lernt daraus, lernt einfach, investiert Zeit in seiner Präsenz, in dem Wort Gottes. Das ist ziemlich wichtig für dein Leben, für unser Leben, denn dieses Wort verändert uns und dieses Wort wird uns auch irgendwann richten, dieses Wort wird uns auch in den Himmel bringen.
உணர்ந்து கர்த்தருடைய வேதத்தை வாசித்து நோசித்து யோசித்து நேசித்து தயவு செய்து அதன்படி நம்மை நாம் நிதானித்து கர்த்தருக்குள்ளே வாழவும். மாறி மாறி தேறி தேறி குருவை போல இயேசுவை போல சபையில் இருக்கிற எல்லாரும் எனக்கு சேர்த்துதா இயேசுவை போல இருந்துட்டா சபையை ஒரு குட்டி பரலவம் போல இருக்கும். அதுதான் விசுவாசிக்க பிடிக்கதில்லை. அவதான் create the problem among the children of God. It is a miserable thing.
So lasst uns das Wort Gottes lieben, beständig sein, uns verändern, uns selber prüfen, uns korrigieren. Und stellt euch vor, wenn jeder von uns so sein würde, wie Jesus es war, dann hätten wir ja schon einen kleinen Himmel hier auf Erden. Aber genau da kommt der Feind ins Spiel und er möchte, dass sich uns verhindert und versucht, Probleme zu stiften. Aber lasst uns immer auf das Wort Gottes bedacht sein.
Oder Sie sind ein paar Gerüchte, இன்னும் ரெண்டு காரியத்தை பாத்திரம் சுருக்கமாக முன்பாக வைக்க வரும். நம்பர் டூ, ரெண்டாவது காரியம் என்னவென்றால், யோவான் 13 அதிகாரம் 34-35,
யோவான் எவாஞ்சேலியம் கேபிட்டல் 13 வெர்ஸ் 34.
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார்.
அழகாவடிங்க, அதனால் நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பா இருந்தால் அதனால் பை தட் அதனால் 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 நீங்கள் என்னுடைய சீடர்கள் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அப்ப சீசனுக்கு சீசிக்கு இருக்க வேண்டிய அடுத்த தகவை என்னவென்றால் ஒருவர் ஒருவர் தேவனுடைய பிள்ளைகள் அன்பாக இருக்க வேண்டும்.
Ein neues Gebot gebe ich euch, dass ihr einander liebt, damit, wie ich euch geliebt habe, auch ihr einander liebt. Daran werden alle erkennen, dass ihr meine Jünger seid, wenn ihr Liebe untereinander habt. Das ist diese zweite Eigenschaft, die ein Jünger mit sich bringen sollte, untereinander sich zu lieben mit Nächstenliebe oder Jüngerliebe.
இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? நான் உங்களில் அன்பா இருந்தது போல. அழகவனி என்னத்தை எக்ஸாம்பிள் கொண்டு வர பாருங்க, நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பா இருக்கும் என்ற புதிய கட்டளை நான் உங்களுக்கு
கொடுக்கிறேன். Er sagt, so wie ich euch lieb hatte, so sollt ihr auch andere Menschen lieben.
உங்களுக்கு தெரிந்தா இயேசு சீடர்களை யோவான் 13 அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது முடிவு பரியந்தம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை அன்பாயிருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு.
So wir können in dem Evangelium lesen, dass Jesus wirklich bis zum Schluss seine Jünger lieb hatte.
So அதுல ஆச்சரியம் என்னவென்றால் அந்த 12 பேர்ல உங்களுக்கு தெரியும் யூதாசும் ஒருத்தன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தன்னை காட்டி கொடுக்க போறவங்க தெரிந்த அவன் மேலும் எந்த விதமான ஒரு வித்தியாசமும் பாராட்டாமல் அவன் மேலும் ஆண்டவர் இயேசு அன்பு கொண்டதை அடிக்கடி நாம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. தன்னை காட்டி கொடுக்க போறா முத்தத்தினாண்டு ஆதி முதல் தெரிஞ்சிருந்தும் மற்ற 11 பேர்ல அன்பு பாராட்டுவது போல அவன் பார்க்கும்படி நீதாண்டா என்னை காட்டி கொடுக்க போற அப்படின்னா இப்ப நாமனும் அப்படிதான் யோசிச்சிருப்போம் இல்லையா? இதைத்தான் நான் சொல்லியிருந்தேன், டிவாயிலா தெய்வீக அன்பு. அப்ப இயேசு என்ன சொல்றாரு, நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கு.
Jesus sagt hier an der Stelle, habt untereinander euch lieb, so wie ich euch lieb hatte. Und wir sehen auch, wir können noch im Johannes Evangelium lesen, Jesus hatte alle seine 12 Jünger lieb gehabt, selbst den einen, der ihn verraten hatte, und zwar den Judas. Stellt euch mal vor, er hatte keinen Unterschied gemacht, obwohl er wusste, dass Judas ihn bald verraten würde, ihn einfach zum Tod bringen würde, aber er hatte keinen Unterschied in der Liebe gemacht. Er hatte ihn genauso lieb gehabt, so wie die anderen 11 Euro. Ich meine, stell dich mal vor, wenn ihr wüsstet, dass einer euch verraten wird, euch gleich den Kopf abhacken wird, wie könnt ihr so eine Person lieben? Aber Jesus hat es getan und genau das stellt Jesus hier als Maßstab. Liebt euch untereinander, so wie ich euch geliebt habe.
புதிய ஏற்பாட்டிலே நீங்க பாப்பிங்களாக இருந்தால் அதிகமாக இந்த சத்தியத்தை குறித்து பொதுவாக புதிய ஏற்பாட்டிலே எல்லா நிருபங்களிலும் இதை குறித்து பொதுவாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தை வாசிக்கிறது புரிந்து கொள்ளலாம்.
Grundsätzlich kann man in den ganzen Briefen oder im Neuen Testament überall lesen, das geht immer um diese brüderliche Liebe.
So, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணலாம், அல்லது விசுவாசத்தினாலே மலைகளை பேர்க்கத்தக்கதாக இருக்கலாம், என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுக்கலாம், என்ன மதம் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் இருந்தும் அன்பில்லாவிட்டால் பண்ணும்.
Wir lesen hier in 1. Korinther Kapitel 13, ich kann alles geben, was ich habe und spenden den Armen, oder ich kann einen Glauben haben, der wirklich Berge zerbersten lässt, ich kann alles haben, ich kann Gaben haben, ich kann whatever else, also alles, aber wenn ich am Ende keine Liebe habe, dann ist doch alles nutzlos, alles nutzlos.
இப்படி நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் மனசிலே வேறு ஒரு திங்க் பண்ணாதே, என் மனசில் உணர்றத சொல்றேன், காட் நோஸ் எவ்ரி. இப்படி நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உங்க மனசிலே அவர் அன்பில்ல, இவர் அன்பில்ல, அவர் அப்படி இல்ல, திங்க் பண்ணாதே. இதைத்தான் நாம சொல்லே, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோம்னா நாம் தேவனோ நம்முடைய மனதின் நோக்கங்கள் எண்ணங்கள் நம்முடைய கடந்த கால வாழ்க்கை எல்லாமே தேவன் அறிந்தவராக இருக்கிறார்.
Bitte denk nicht, während ich das predige in eurem Herzen, oh, die Person hat ja diese Person nicht lieb oder die andere Person hat die andere Person nicht lieb. Denk nicht über andere Menschen nach, sondern genau das, was ich vorhin gesagt hatte, prüft euch selbst, ob ihr überhaupt in der Liebe seid und nicht über andere Personen nachdenken, oh, Person X hat Person Y nicht lieb. Darum geht es hier nicht, es geht um dich um jeden einzelnen selbst. Prüfe dich selber, ob du in der Liebe Gottes bist.
Devan anbahuvai irukkira endru anbillathavan devanai ariyan endru vedam solradhu. Anal nama poduvaga nama enna nenichukolrom nama anba naan anba irukiren appadi endru nama nenichukolrom. Let it be so. Anal idatha na solluve veda vasanathin padi nama alandu paakka nama enna seivom நம்ம மதிக்கிறவர்களை நாம மதிப்போம், நம்ம கனம் பண்றவர்களை நாம கனம் பண்ணுவோம். நமக்கு ஏதாவது ஒன்று பிடிக்காவிட்டால் உடனே ஒட்டுவோம், பிடிக்காட்டால் ஒட்டி கொள்வோம், அல்லது யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் கதவு இழுத்து மூடிடுவோம். இனிமேல் எந்த இது எல்லாம் வேதம் சொல்லுகிற அன்பே இல்லை, அன்பே இல்லை. அருமையான தேவட பிள்ளைகளை இதை குறித்து மடிஜியா கணக்காக பேசல, கடவு கும்பிட்டா சொல்றேன். இதான் வேதத்தின் அடிப்படை சத்தியமாக. கற்பனைகளின் பிரதான கற்பனை எது? உன் தேவநாய கத்திடத்தில் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்தமோடு முழு மனதோடு முழுவது. அதுக்கு அப்பா உப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை உன்னிடத்திலே அன்பு கூறதும் பிறத்தில் அன்பு கூறுவேன். ஸோ இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிற வசனம். ஆனால் நாம் கத்திட வசனத்தின்படி என்னையும் உங்களையும் அளந்து பார்த்தால் உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, பின்னோக்கம் இல்லாத அன்பு. நாம் ஒருவரை ஏன் நேசிக்கிறோம்? பின்னணி என்ன? ஏன் ஒரு சிலரை வெறுக்கிறோம்? என்ன காரணம்? பட் ஏசு என்ன சொல்றாரு? ஒரு சிலரை நேசித்து ஒரு சிலரை வெறுக்க சொல்லி சொன்னாரா? இல்ல. இப்ப நாம சத்தியத்தின்படி வாழ போறோமா அல்லது நம்முடைய புத்தியின்படி வாழ போறோமா? நாம ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ போறோமா மாமிசத்தின்படி வாழ போறோமா?
Lass uns das Wort Gottes als Maßstab nehmen und uns selbst prüfen. Jesus sagt hier eine bedingungslose Liebe, das ist die göttliche Liebe, die Jesus hier uns vorzeigt. Liebt euch untereinander. Gott, Jesus will nicht, dass wir nur die Person lieben, die auch uns mögen. Ja, darum geht es nicht. Das hat Jesus nicht gemacht. Jesus will wirklich, dass wir untereinander uns lieb haben. Und zwar ein Herz entwickeln, das jede Person unparteiisch liebt, ohne Hintergedanken, ohne dass wir, weil unsere Natur ist, wenn uns jemand mag, dann lieben wir diese Person auch und wir helfen denen. Aber wenn wir eine Person haben, die wir nicht mögen, dann verschließen wir die Türen. Wir wollen ungern was mit dieser Person zu tun haben und ungern diese Person ehren. Aber genau das will Gott nicht. Deswegen hat er uns sein Wort hier als Maßstab gegeben. Prüfe selbst, hast du denn so eine Art Liebe oder hast du wirklich diese Liebe, die Jesus hier in uns haben möchte? Unpartei, jeden gleich lieben.
Samadhanam pannugiravargal bhagyavan. Avargal devanudaiya puttrana. Ellarkum theriyum. Samadhanam pannravargal bhagyavan.
Glücklich sind die
Frieden. Maraga samadhanamaag irukkiravargalaiyum naam ediyavadhu kadaichi solli. பறிச்சு வர்றது, கோல் சொல்றது, கேட்டதை அப்படியே சொல்லி பிராணசனரை பறிக்கிறது, அவரை எனக்கு பிடிக்காட்டா என்னோட சேர்ந்து அவரை குறிஞ்சு கதைக்கிறது, நேரில்லாட்டான போன்ல எனது கதை அழைக்கிறது, கசப்புகளை வெறுப்புகளை மற்றவங்களுக்குள்ள விதைக்கிறது, அள்ளி கொட்டுறது, அதை அப்படியே நம்பிடுறது, அதுக்கு பிற்பாடு நல்லா இருந்தவங்களுடைய உறவும் உடைகிறது, சமாதானம் கிடைக்கிறது, அன்பு எங்கே? தேவடைய பிள்ளைகள் என்கின்ற விவரம் எங்கே? இதையெல்லாம் நாம் யோசிக்கிறது இல்லை. நம்ம மாமிசத்தில் பல நேரங்களில் செயல்படுகிறோம். தேவன் அதை அறிவார். நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம்.
Glückselig sind diejenigen, die Frieden stiften, denn die werden Gottes Söhne heißen, sagte Jesus in der Bergpredigt. Sind wir Menschen, die Frieden stiften, oder sind wir Menschen, die Frieden zerstören? Bringen wir Entzweiung oder verbinden wir? Was machen wir in unserem Leben? Lasst uns lieber Menschen sein, die untereinander lieb haben. Lasst uns den Heiligen Geist, der uns gegeben ist, nicht traurig machen, sondern in Liebe handeln.
நீங்க எனக்கு காரணம் சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியுமா அவர் எப்படி இவர் எப்படி என்றெல்லாம் ஒருவேளை உங்களோட மனதில் நான் சொல்லும் பொழுது நீங்க நினைக்கலாம். ஆனால் ஒருவேளை நீங்க எனக்கு இதை சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுக்கு இந்த வார்த்தை நீங்க சொல்லவே முடியாது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு சொன்னது போல நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்க.
Ihr müsst vielleicht in eurem Herzen denken, ja, aber ich kann diese Person nicht lieben, weil er so ist und weil er einfach blöde Eigenschaften hat. Ja, das könnt ihr mir sagen, aber das könnt ihr nicht Jesus sagen, wenn er kommt. Denn Jesus hat ganz klar gesagt, habt euch untereinander lieb. Punkt aus.
இதனால் நீங்கள் என்ன சீசகன் சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்வார்.
Und daran wird man erkennen, dass ihr meine Jünger seid. Das hat Jesus ganz klar gesagt.
மூன்றாவது சொல்லப்போ பெரும்பரை.
நம்பர் 3.
இதுவும் ரொம்ப சொல்றேன் கேளுங்க. இயேசு சொல்றாரு என்ன பின்பற்றுங்கன்னு சொல்லு. ரைட், இட் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூத். பட் அது வந்து இலகுவானது அல்ல. அதே நேரத்தில் நாம் அதை கை கொள்ள முடியாத அளவுக்கு அது கடினமானதும் அல்ல. நம்பர் 3. மூணாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம்
லூக்காஸ் கேபிட்டல் 14
அதுல 26 27 26 27
யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான்.
அப்படியே 33
அப்படியே உங்களில் எவனாயினும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான்.
சரி, கவனிங்க, இந்த மூன்று காரியத்திலையும் ரெண்டு காரியத்தை முக்கியமாக குறிப்பிட, ஒன்று சிலுவை சுமக்கிறது, ரெண்டாவது தன்னை தானே வருகிறது. இந்த ரெண்டும் இந்த சொல்லப்பட்ட இந்த ரெண்டு வசனம் மூன்று வசனங்கள் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. நேரம் போடப்படியால சீக்கிரமாக முடிக்கிற கருமந்தவர்களே, சிலுவை சுமக்காமல் ஒரு சீசனால வாழ முடியாது. சொல்ல போனால் சீசனையும் சிலுவையை பிரிக்கவே முடியாது.
So, der dritte Punkt, was ich sagen möchte, ist, man kann das Kreuz und einen Jünger nicht voneinander trennen. Jesus sagt hier, sein Kreuz aus sich nehmen. Das heißt, wir müssen als Jünger Jesu Christi in der Lage sein, Kreuz zu tragen, oder wir müssen das Kreuz tragen. Es ist einfach unzertrennlich.
So, dann சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்செல்லாதவர் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டார்.
Wer nicht sein Kreuz auf sich nimmt und mir folgt, er kann nicht mein Jünger sein.
So, சிலுவை என்றது நம்முடைய வாழ்க்கையை அழுத்துகிற பாரங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள். சோ உண்மையான ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதான் இருந்தது.
So die Jünger von Jesus Christus, wir sind dazu angehalten, auf dieser Welt Bürden zu tragen, zu trauern, beziehungsweise wir haben viele Kämpfe, viele Probleme, viele Herausforderungen, die auf uns kommen werden, weil wir halt eben Jesus folgen. Und das ist unser Kreuz, das ist diese Bürde, die wir auf uns nehmen müssen.
இன்னைக்கு நான் ஒருவரோடு பேசி ஜெபமடிக்கொண்டு திடீரெனக்குள்ள ஒரு வசனம் வடித்தது என்னென்ன, தண்ணீரை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்பேர் புரழுவதில்லை, அக்னி நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய், அக்னி ஜுவாலை உன்பேரு பட்டார். சில நேரத்தில் நாம் ஆறுகளை கடக்கிறது போல அனுபவம், தண்ணீர்களை மேலே நடக்கிறது போல அனுபவம், தாண்டு போயிடுவோம். அது மாத்திரமில்ல, சில நேரத்தில் அக்னி ஜுவாலையில நடக்கிறது போல அனுபவம். ஆனால் ஆண்டவன் நமக்கு ப்ரொமிஸ் பண்றான் என்றால், அக்னி நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய். அர்த்தம் என்ன, அக்னியில நீ நடக்காமல் இருப்பாய் என்றதல்ல, அக்னியில நடக்கும் பொழுதும் வேகாது இருப்பாய். அது மாத்திரமில்ல, அந்த அக்னி ஜுவாலை உன்னை பற்றாது என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கும் வரைக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு இருக்கும் வரைக்கும் எந்த அக்னி ஜுவாலையும் நம்மை பற்றாது, 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 தொட்டாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுண்டாகும்.
Gott sagt uns selber an einigen Stellen, hey, auch wenn du Wasser überquerst, wenn du Wasser durchquerst, so bin ich bei dir, und auch wenn du übers Feuer läufst, dieses Feuer wird dich nicht versengen. Also wir sehen daraus, es gibt Herausforderungen. Manchmal ist es wie Feuer, es versucht uns zu verbrennen, aber Gott sagt an dieser Stelle, hey, das Feuer wird dich nicht verbrennen, auch wenn du übers Wasser läufst, du wirst nicht versinken, denn Gott selbst ist bei uns.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைய பிள்ளைகளுங்க, சிலுவை சுமந்து சோர்ந்து போயிடக்கூடாது. நாம் கர்த்தராய் இயேசுவுக்கு சீடர்களாக இருக்கிறதுனால வசனத்து நிமித்தமும் கிறிஸ்து நிமித்தமும் அல்லது ஆண்டவருடைய பணி நிமித்தம் ஊழிய நிமித்தம் வருகிற பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் இவைகள் தான் நமக்கு சிலுவையாகும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இதை சுமக்க வேண்டிதான் இருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, இந்த சிலுவையை என்னை விட்டு எடுத்து போடும் என்று சொல்லி ஜெபிக்காமல், தெய்வமே இந்த சிலுவையை தாங்கக்கூடிய சுமக்கக்கூடிய பலத்தை எனக்கு தாரும் என்று கேட்பீங்களாக இருந்தால், அதற்கு தேவன் நிச்சயமாக பதிலடிப்பார் என்று கர்த்தரின் நாமத்தில் உண்மையபடியே நான் உங்களை சொல்லுகிறேன்.
So meine Lieben, lasst uns nicht entmutigt sein, weil wir dieses Kreuz auf uns genommen haben, weil es uns erdrückt, weil diese Probleme dieser Welt, weil diese Herausforderungen dieser Welt oder um uns herum alles, was passiert, wenn es uns erdrückt, lasst euch nicht entmutigen. Wir als Kinder Jesus, als seine Jünger müssen lernen, das Kreuz auf uns zu nehmen. Anstatt zu Gott zu beten, Herr, nimm dieses Kreuz weg, sollten wir beten, Gott, bitte gib uns Kraft oder gib mir Kraft, dass ich dieses Kreuz tragen kann. Das ist wirklich das wahre Gebet, das richtige Gebet, was wir führen sollten.
கடைசியாக தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்று 26 சொல்றாரு. 33 உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு, இதை பார்க்கும் பொழுது நீங்க சிலுவையில் பயப்படலாம். ஆனால் இதுல சத்தியத்தை நீங்க ஆண்டவர் சொல்ல வர விரும்புகிற காரியத்தை அதை சரியாக நீங்க பகுத்து உணரணும் விரும்புகிறேன். தனக்கு உண்டான எல்லாத்தையும் வெறுத்து விடாவிட்டால், அல்லது தன் ஜீவனை அவர் வெறுத்து விட்டான், அர்த்தம் என்னவென்றால், அர்த்தம் என்னவென்றால் உண்மையான இயேசு கிறிஸ்துடைய சீசனானவன் தன் ஜீவன் பார்க்க கிறிஸ்துவை நேசிக்கிறவனாக இருப்பான். உண்மையான கிறிஸ்து அல்லது உண்மையான சீசன் வந்து உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களிலேயும் நேசும் அன்பாக இருக்கிறதிலும் பார்க்க, பொருட்களிலும் அன்பாக இருக்கிறதிலும் பார்க்க, தன் இரட்சகராகிய தன்னுடைய ஆண்டவர் மேலே அன்பாக இருப்பார். ஏனென்றால் வேதத்திலேயே நாம பார்க்கிறோம், உலக பொருட்கள் அன்பு கூர்ந்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன்றவர்களை நாம வேதத்தில் பார்க்கிறோம் இல்லையா? ஆகவேதான் தனக்கு உண்டான எல்லாத்தையும் வெறுத்து விடாவிட்டார். அருமையானதே, அதுக்காக நம்முடைய வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் கொண்ட ரோட்ல அள்ளி போட்டிருந்த அர்த்தம் இல்லை. ஆனா பொருட்கள் இருக்கட்டும், ஆனா அவைகளிலே நமக்கு ஒரு பிடிப்பு. ஏன்னா அது என்ன நம்மோட வரப்போகுது, நம்மகிட்ட இருக்கிற எது நம்மோட வரப்போகுது, நம்முடைய ஜீவனையே நாம காத்துக்கொள்ள முடியலையே, ஒரு நாளைக்கு அது போகத்தான் போகுது. ஆகவே ஜீவனை தந்தவரை நாம நேசிப்போம், ஜீவனை தந்தவரை பின்பற்றுவோம். ஜீவனுக்கு சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு அது. ஏன்னா ஒரு நாளைக்கு இந்த சரத்தை விட்டு நாம எல்லாரும் போகத்தான் போறோம். ஆகவே அருமையான தேவட பிள்ளைகளே, கிறிஸ்துன்னு பார்க்க நம்முடைய ஜீவனையும், கிறிஸ்துன்னு பார்க்க இந்த உலக பொருட்களையும் நாம நேசிக்கிறதும், அதுல நாட்டம் வைக்கிறதும், பிடிப்பு வைக்கிறதும் ஆண்டவர் இயேசுக்கு உண்மையான சீசனாக இருக்க முடியாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து அறிந்து, ஆகவே உலகத்தில் உண்டான எல்லாவற்றையும் தன் ஜீவனையும் வறுத்து விடாவிட்டால் அவர் எனக்கு சீசனாக இருக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம்.
Das Kreuz auf sich nehmen und hier sagt Jesus noch folgendes und zwar dazu aber auch sein eigenes Leben, das heißt sein eigenes Leben hassen. Und weiter unten können wir lesen, wenn er sich nicht entsagen kann von all dem Gut auf dieser Erde. Das bedeutet, wir müssen das korrekt interpretieren. Und zwar, Jesus möchte nicht, dass wir einfach unser Leben einfach so loslassen und einfach unser Hab und Gut, das wir zu Hause haben, auf die Straße schmeißen, sondern Jesus sagt hier, hey, dein Herz sollte nicht an dem hängen, was in der Welt ist, sondern dein Herz, dein Leben, Jesus sollte in deinem Leben wichtiger sein als dein eigenes Leben. Darum geht es. Deswegen sagt Apostel Paulus auch, Christus ist mein Leben und der Tod kann nur für mich ein Gewinn sein, weil dann kann er mit Jesus Christus sein. Es geht nicht hier darum, das eigene Leben einfach loszulassen und einfach nur einfach loszumarschieren und nichts tun, sondern hier gesagt Jesus ganz klar, hey, es ist wichtig, dass du Jesus Christus mehr Priorität gibst, dass Jesus für dich wichtiger ist als dein eigenes Leben und als das, was du in der Welt siehst. Darum geht es, was Jesus hiermit sagt. Das heißt, nicht nur Kreuz auf sich nehmen, sondern Jesus Christus wirklich als Nummer 1, Top Nummer 1 darstellen und Jesus, sag ich mal, als größer ansehen als dein eigenes Leben. Einfach dein Herz an Jesus hängen. Darum geht es hier.
இதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, உலகத்துக்கும் தேவனுக்கும் உங்களால் ஓடிக்கக்கூடாது. ஆங்கில மொழி சொல்றது, you cannot save both God and money என்று சொல்லப்பட்டது ஆங்கில மொழி. ஸோ உலகத்தையும் தேவனையும் ஒரே லெவலில் வச்சிருக்கவே முடியாது. உலகத்திலும் அன்பு கொடுத்து, உலகத்தில் உள்ளவற்றையும் தேடிக்கொண்டு, தேவனுக்கு அடுத்தவர்களையும் தேடிக்கொண்டு இருந்தால் நம்ம ஆண்டவருக்கு சீசனாக இருக்க மாட்டோம்.
So die Bibel sagt uns auch, wir können nicht zwei Herren gleichzeitig lieben. Wir können nicht die Welt lieben und gleichzeitig Gott lieben. Das geht nicht. Wir können nicht beides auf gleicher Ebene bringen. Denn entweder muss man dem Mammon dienen oder man dient dem Herrn. Und deswegen, Leute, gebt euer Herz Jesus Christus. Lasst ihn einfach euer Leben lenken.
நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. யுத்தம் வந்தது, வீடும் போய், வீட்டில் இருந்த பொருட்களும் போய், இத்தனை உயிர்களும் போய், எல்லாத்தையும் விட ஓடிட்டு. வட் வில் ஹேப்பன் டு மார், பட் கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருக்கட்டும். எந்த பொருளும் நமக்கு ஜீவனாக இல்லாமல், அல்லது எந்த மனுஷனும் ஆண்டவர் இயேசுவுக்கு நம்முடைய வாழ்வில் இருக்க இடத்தை திருடியாதபடி, எப்பொழுதும் இயேசு ஆண்டவராக, நம்முடைய இதய தெய்வமாக, நம்முடைய ஆத்ம தேசராக இருக்கட்டும்.
Lass Jesus Christus unser Leben sein und lass uns darauf Acht haben, dass nicht diese weltlichen Dinge, diese Hab und Güter dieser Welt unser Herz stiehlt, dass unser Herz nicht an dem hängt. Lass uns darauf bedacht sein, Jesus Christus als unser Leben zu führen.
Shall we all stand up, please? Ellar badari poba sabai aandavude varigeku aayithapadum நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் இயேசுவோட வருகைக்கு ஆயத்தப்படுவோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஆகவே க
கர்த்தருடைய வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையின்படி நம்மை தாழ்த்தி கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை ஆராய்ந்து பார்த்து அருமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு சொன்னது போல தேர்ந்த எவரும் தன் குருவை போல இருக்கிறார். நாம தேர்வதற்கு தேவை தேவனுடைய வசனம், உபதேசம். ஆகவே கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து வாசித்து அதை யோசித்து நான் எங்க திருந்தணும், எங்க மாறணும், என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க, எனக்கு போதியுங்க, ஆவியானவரே எனக்கு உணர்த்துங்கப்பா. திறந்த மனதோடு கர்த்தரை நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்வில் இருக்கிற தவறுகளை பிழைகளை சரிப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவோட வருகை எப்பயோ நமக்கு தெரியாது, திடீரென சபை எடுத்துக்கொள்ளப்படும் நமக்கு தெரியாது. ஆகவே நாம் எப்பொழுதும் ஆயுத்தமாக இருக்க கடனாளிகளாக இருக்கிறோம். சோதரம் ஆண்டவரே, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே யார் யாருக்கு நீர் உணர்த்தினீரோ உணர்த்தினீரோ தெய்வமே, நான் உடைய சன்னிதானத்திலே மன்றாடுகிறேன். அவர் அவர் மனம் திருப்பி குணப்பட கத்தாவே கிருபை செய். எங்களை நாங்கள் ஆராய்ந்து பாருங்க, எங்களை நாங்கள் நிதானித்து பாருங்க, கத்தாவே கிருபை செய். புத்தி இல்லாத கண்ணிகள் போல சபையில நாங்கள் இருந்திராதபடி அருமையாண்டவரே எங்களை ஆராய்ந்து பார்க்கிற புத்தியுள்ள கண்ணிகளாக, ஆயத்தமாக இருக்கிற புத்தியுள்ள கண்ணிகளாக ஆண்டவரே உடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட கிருபை செய்க. சபைக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிறேன். ஆண்டவரே ஒருவராவது கைவிடப்பட்டு போயிடக்கூடாதப்பா, உடைய வருகையில ஒருவராவது கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. தெய்வமே இறங்கும், எங்களை காத்துக்கொள்ளும், உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும் என்று மன்றாடு. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே, ஆமென்.